ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு குறுக்கை வீரட்ட பதிகம் ஆதியில் பிரமணார் தாம். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்திருக்கான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நாலாம் திருமுறை 49 பதிகம் திருக்குறுக்கை வீரட்டம் அங்கே பாடின பதிகத்தை பார்த்துட்டுருக்கோம். முதல்ல முதல் 4 பாடல்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5 பாடல்லேருந்து தொடருவோம். ஏருடன் 7 அடர்த்தான் எண்ணி 1000 பூ கொண்டு, ஆருடை சடையினானை அர்ச்சித்தான் அடியுனைக்கு, வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை ஈண்ட, கூறுமோர் ஆழி ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த பதிகத்தில் அவர் ஒவ்வொரு பாடல்லையும் ஏதாவது ஒரு வரலாற்றை சொல்றார். இந்த பாட்டில் விஷ்ணு சிவருமான வழிபட்டு சக்கராயுதம் பெற்ற வரலாற்றை சொல்றார். இது நம்ம திருவிழிமிழலை பதிகம் வாசித்தவே அது அந்த பதிகத்தை பார்த்தப்போ அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவிழிமிழலை அப்படின்னு ஒரு அருமையான க்ஷேத்திரம், பெரிய கோவில். அங்கே தேவர்கள் வந்து விண்ணுலகத்துலேருந்து கொண்டு வந்த விமானம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம். அந்த கோவிலில் அந்த ஜலந்தராசுரனுங்கிற ஒரு அசுரனை சிவபெருமான் அழித்தார். அப்போ அந்த சக்கரத்தை உருவாக்கி அழித்தார் அவனை. அப்போ அந்த சக்கரம் வந்து திருமால் ஆசைப்பட்டார், இந்த மாதிரி ஒரு ஆயுதம் நம்மள்கிட்ட இருந்தாக்க நமக்கு காத்திர தொழிலுக்கு உதவுமே அப்படின்னு. அதனால அவர் அங்கே திருவிழிமேடையில் இறைவனை வழிபட்டார். தினமும் 1000 தாமரை பூக்களை பறித்து கொண்டு வந்து சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுவார். இவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாள் சிவபெருமான் லீலையாக ஒரு பூவை மறைச்சி விடுறார். திருமால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றார். 999 நாமங்கள் சொல்லி பூ போட்டாச்சு. இப்போ 1000 திருநாமத்தை சொல்லி பூ போடுறதுக்கு பார்த்தா அங்கே பூவை காணும். இப்போ என்ன பண்ணுறது, அர்ச்சனையை பாதியில் விட்டுட்டு போய் இன்னொரு பூவை பறிச்சுன்னு வர்றதுக்கு முடியாது. அதனால் அவர் உடனே தன்னுடைய மலர்கண் ஒன்றை தோண்டி அதையே தாமரை பூவாக சுவாமி அர்ப்பணிக்கிறார். அப்போ அந்த அவருடைய பக்தியை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு அந்த சக்கராயுதத்தை வரமருளினார். இது வந்து ஸ்தல வரலாறு. அங்கே போனால்னாக்க நேத்ராற்பணேஸ்வரர் அப்படின்னு அந்த வடிவத்தையும் பார்க்கலாம். அங்கே வந்து சுவாமியோட திருவடியில் ஒரு கண் மாதிரி கண் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கோவில், வாய்ப்பு கிடைக்கிறப்ப போய் பாருங்க. அந்த நிகழ்ச்சியை இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் சொல்கிறார். ஏறு உடன் 7 அடர்த்தான் அப்படின்னா 7 ஏறுகளை ஒரே சமயத்தில் அடக்கியவன் அப்படின்னு அர்த்தம். அடர்த்தல்னாக்க அமுக்கிறது கொல்றது அப்படின்னு அர்த்தம். இது வந்து விஷ்ணுவை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். இது 7 உடன் அடர்த்தான். அது என்ன, 7 ஏறுகளை என்னது வென்றது அப்படின்னாக்க, அதுக்கு நம்ம பாகவதத்தில் அந்த வரலாறு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதில் இந்த நப்பிண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த போட்டி மாதிரி அந்த 7 ஏறுகளை அடக்கி வென்று அந்த ஏறுகளை அழித்து அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார் அப்படின்னு. இது கிருஷ்ணாவதாரத்தில் வர நிகழ்ச்சி பாகவதத்தில் இருக்கு. அப்படி கிருஷ்ணனாக வந்து திருமா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. 7 உடன் 7 அடர்த்தான் அப்படின்னா 7 ஏறுகளை ஒரே சமயத்தில் அடத்தவனான கண்ணனாக வந்த திருமால் அவன் எண்ணி 1000 பூ கொண்டு, இறைவனை எண்ணி சுவாமி தியானிச்சு 1000 பூ கொண்டு, 1000 தாமரை பூக்களால் ஆறுடை சடையினானே அர்ச்சித்தான். ஆறுடை சடைனாக்க தெரியும், சடையில் ஆற்றை உடையவர் கங்காதரமூர்த்தி சிவபெருமான். அப்படி இந்த சடையில் கங்கையை உடைய சிவபெருமானை அர்ச்சித்தான். அப்படி அர்ச்சிக்கிறப்போ அடியணை கீழ் அவன் திருவடியில் போடுறதுக்கு வெறுமோர் பூ குறைய, ஒரு பூ குறைஞ்சி போச்சு. முன்னாடி சொன்னாலே 1000 பூவில் ஒரு பூ குறைஞ்சி போச்சு. அப்படி இந்த பூ குறைஞ்சதும் மெய்மலர் கண்ணை ஈண்ட, அவனுடைய உடலில் இருந்த தாமரை போன்ற ஒரு மலர்கண்ணை எடுத்து ஈண்டுதல்னா தோன்றுறது, அப்படி மெய்மலர் கண்ணை தோண்டி பூ போல போட்டு அர்ச்சனை பண்ணார் திருமார். அப்படி பண்ணது அதை கண்டு மகிழ்ந்து சிவருமா கூறுமோர் ஆழி ஈந்தார். கூறுதல் அப்படின்னாக்கா சொல்றது, நமக்கு தெரியும் அவர் அதை கூறினார், இது இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ங்கிற மாதிரி கூறுறதுங்கிறது சொல்றது. ஆனா இந்த இடத்துல அது புகழ்ந்து சொல்றதுன்னு நம்ம பொருள் கொள்ளணும். அப்படி எல்லாராலும் புகழப்படுகின்ற ஓர் ஆழி ஈந்தார். ஓர்னா ஒருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒன் அப்படின்னு. ஆனா ஓர் அப்படின்னாக்க ஒப்பற்ற அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஒப்பற்றன்னு எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். அதனால எல்லாராலும் புகழப்படுகின்ற ஒப்பற்ற சக்கராயுதத்தை ஈந்தார், அவருக்கு தந்தார். யார் அவர்? குறுக்கை வீரட்டனாரே. அந்த சிவருமான் திருக்குறுக்கை வீரட்டத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு அந்த சிவருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்றப்போ இந்த பாட்டில் இந்த திருமாலுக்கு சக்கராயுதத்தை அருள் புரிந்த வரலாற்றை சொல்லி அந்த பெருமான் இங்கு வீட்டில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாடல் ஆறாம் பாடல். கலினால் எரிந்து கஞ்சிதாம் உணும் சாக்கியனார் நெல்லினார் சோறு உணாமே நீள் விசும் பாழ வைத்தார் எல்லியாங்கு எரிக்கை ஏந்தி எழுத்துகள் நட்டமாடி கொல்லியாம் பண்முகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. இந்த ஆறாம் பாடல்ல அவர் சொல்ற வரலாறு சாக்கிய நாயனார் வரலாறு. 63 நாயன்மார்கள் ஒருவர் சாக்கிய நாயனார். நம்ம திருத்தொண்ட தொகையை பார்த்தப்போ சாக்கிய நாயனார் வரலாற்றையும் பார்த்துருக்கோம். அவர் இளமையில இந்த மாதிரி வேளாளர்கள் பிறந்திருந்தாலும் அவருக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், மெய்ப்பொருள்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போறார். காஞ்சிபுரத்துல நமக்கு தெரியும் அந்த காலத்துல அது கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கிய ஸ்தலம் அது. அந்த காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, ஜீனகாஞ்சி, புத்த காஞ்சி எல்லாம் 4 பகுதி உண்டு. அங்க 4 சமயத்தாரனும் இருந்திருக்கா அந்த காலத்துல. அப்படி இவர் போனப்போ இவருக்கு அந்த புத்த மதத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு புத்தராகிறார், பௌத்தராகிறார். அப்படி அவர் பௌத்த மத கொள்கைகள்லாம் படிச்சு விரிச்சு பார்த்து அதுக்கப்புறம் மற்ற கொள்கைகள் மற்ற மதங்களுடைய கொள்கைகள்லாம் படிச்சு பார்த்து அவருக்கு சைவ மதம்தான் சிறந்தது, அதுதான் எல்லாத்தையும் நல்லா வளர்க்கறது அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அப்படி ஒரு முடிவு சைவருக்க சைவராக சிவனை வழிபட ஆரம்பிச்சாலும் ஆனால் அவர் எந்த கோலத்தில் வழிபட்டாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலையில் அவர் தன்னுடைய சாக்கிய கோலம் அதாவது பௌத்த கோலத்தை மாற்றிக்கொள்ளாம அதே மாதிரி பௌத்தர்கள் மாதிரி ஆடை அணிந்து கொண்டு ஆனால் சிவனை வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் இப்படி போறப்போ அவருக்கு அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறார். அவர் திடீர்னு அந்த சிவலிங்கத்தை வழிபடணும்னு தோன்றுறது. உடனே டக்குன்னு ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் எடுத்து அந்த சிவலிங்கத்து மேலே போடுறார், போட்டு வழிபட்டுட்டு வர்றார். அப்புறம் மறுநாள் அதே மாதிரி போறப்போ சிவலிங்கத்துக்கு வழி பண்ணமே அப்படின்ட்டு ஒரு பூ பறிக்கலான்னு போறார். அப்பதான் அவர் தோன்றுறது, நம்ம நேற்றுக்கு இங்க வந்தப்போ நம்ம ஒரு கல்லண்ணா போட்டோம் சிவபெருமானில், அதுவும் அவனுடைய திருவுள்ளம் போல, அதனால இனிமேல் நம்ம தினம் ஒரு கல்லே சிவலிங்கத்து மேல போட்டு வழிபடுவோம் அப்படின்னு அவர் தினம் ஒரு சிவலிங்கத்தை கல் மேல போட கல்ல சிவலிங்கத்து மேல போட ஆரம்பிச்சார். அப்படியாக அவர் தினம் அவருடைய நியமம் என்ன, தினம் வழிபடுவார், சிவனுக்கு மேல ஒரு கல்லை போட்டு வழிபடாம அவர் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவர் ஏதோ மறதி காரணமாக ஏதோ காரணமாக அவர் சாப்பிட உட்காந்துட்டார் வழிபடாமையே. அப்படி உட்காந்ததும் தான் அவருக்கு ஞாபகம் வருது, அடடா நீங்க நம்ம சிவனை வழிபட மறந்து போயிட்டோமே அப்படின்னு உடனே எழுந்து ஓடி போய் ஒரு கல் எடுத்து சிவலிங்கத்தை மேல போட்டு வர்றார். அந்த சக்கிய நாயனார் வழிபட்ட வரலாற்றை இங்க சொல்றார். கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உண்ணும் சாக்கியனார் நெல்லினார் சோறு உணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார். அந்த சிவருமான் இருக்கானே கல்லினால் எரிந்து கல்லை எரிஞ்சு வழிபட்டு அப்பமா கஞ்சி சாப்பிடுவார். அவர் சாக்கியர்கள் சமண பௌத்தர்கள் சாப்பிட்றது கஞ்சி அது மாதிரி. அப்படி அந்த மாதிரி கல்லை சிவருலிங்கத்து மேல கல்லை போட்டு வழிபட்டுட்டு தான் அவர் கஞ்சி சாப்பிடுவார். அப்படிப்பட்ட சாக்கிய நாயனார் நெல்லின் ஆர் சோறு உணாமே, அப்படி நெல்லால் செய்யப்படுகின்ற சாதம், அந்த சாதத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழும் வழியாக இல்லாமல் அவருக்கு நீள் விசும்பு ஆள வைத்தார். அவருக்கு சிவலோக பதவி கொடுத்தார், அங்கே சிவலோகத்தை ஆளுகின்ற நிலை கொடுத்தார் அவர். நீள் விசும்பு, விசும்புனா வானுலகம், நீள் விசும்புனா நீண்ட வானுலகம், அழிவற்ற வானுலகம், அதை ஆள வைத்தார். அதில் அவர் வீட்டிற்கு வைத்தார் அப்படிப்பட்ட சிவபெருமான். அவர் வேற என்ன பண்ணுவார் சிவபெருமான்? எல்லியாங்கு எரிக்கை ஏந்தி எழுத்துகள் நட்டமாடி கொல்லியாம் பண் உகந்தார். அந்த சிவபெருமான் சுடுகாட்டில் கூத்தாடுவார் தெரியும் நமக்கு, அதான் சொல்ல எல்லியாங்கு எரிக்கை ஏந்தி. எல்லினா ராத்திரி, அந்த ராத்திரியில எரி கை ஏந்தி, கையில தீயை ஏந்தி கொண்டு எழுத்துகள் நட்டமாடி அப்படி அழகாக கூத்தாடி கொண்டு, நட்டம்னா நடனம், நாட்டியம் அப்படி கூத்தாடுவார் அவர். எழுத்துகள் நட்டமாடி கொல்லியாம் பண் உகந்தார் அப்படின்னா அவருக்கு, அவர் கொல்லி பண்ணில் பாடுவார். கொல்லிங்கிறது ஒரு பண்ணோட பேரு, அந்த கொல்லிங்கிற பண்ணை விரும்பி பாடுபவர் அவர் யாரு, அவர் தான் குறுக்கை விரட்டனர். அப்படிப்பட்ட சிவருமான் இந்த சிறு குறுக்கை வீரட்டத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். ஒண்ணு சிவருமானுடைய புகழ் சொல்றார், ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதமா அவனுடைய புகழ் சொல்றார். இது வந்து ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இதெல்லாம் நமக்கு வரலாறுகள்லாம் தெரிஞ்சதுனால நமக்கு டக்கு டக்குன்னு புரியறது பாருங்க. திருநாவுக்கரசர் பாட்டில் அந்த எளிமை இருக்கும், நமக்கு டக்குன்னு அது புரியறதுக்கு வாய்ப்பு. அவர் சொல்ற சொல் அப்படி நேரடியாக நமக்கு புரியற மாதிரி வரும். ஏழாம் பாட்டு, காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோற்பெருஞ்செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் ஆட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பட்டி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. இந்த பாட்டு சொன்னதுமே இல்லை நமக்கு நாலஞ்சு வார்த்தையாக தெரிஞ்சிருக்கும். அது நாலஞ்சு வார்த்தை தெரிஞ்சதுமே நமக்கு இது எந்த வரலாறு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இது கண்ணப்ப நாயனார சொல்றார் இதில், இந்த பாட்டில் கண்ணப்ப நாயனார் இறைவனை எப்படி வழிபட்டார் அப்படிங்கிறார். இதில் நமக்கு தெரியும் கண்ணப்ப நாயனார், அவர் கதை தெரியாதவா இருக்க முடியாது. அவர் ஆறு நாள் தான் அங்கே இறைவனோட இருந்து அந்த காலத்திய மலையில் ஆறு நாள் இறைவனை பிரியாமல் இருந்து இறைவனை அடைந்தவர் அவர். அவர் வேடர், அதனால் தனக்கு இயன்ற அளவில் தனக்கு தோன்றிய வகையில் அவர் இறைவனை வழிபட்டார். அதான் சொல்கிறார் காப்பதோர் வில்லும் மம்பும் அப்படிங்கிறார். இறைவனை அவர் இரவு பகலாக காத்துட்டு இருந்தார், அங்கே கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தார். பகலில் வேட்டையாடி வருவார், இரவு அந்த சிவனுக்கு எதுவும் பிராணி காட்டில் இருக்கிற சிங்கம் புலி கரடி இது மாதிரி கொடிய பிராணிகள் எதுவும் துன்பம் செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் சிவபெருமானுக்கு காவல் நிற்பார். அது நமக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். கோயிலில் இருக்க சிவலிங்க சிவபெருமானுக்கு இல்லையே, நம்ம திருமேனி சிவனுடைய திருமேனி கோயில் இருக்கிறது சிவலிங்கம் அதெல்லாம் கல் அது மாதிரி தான் இருக்கு. அந்த திருமேனிக்கு இவர் காவல் நிற்பார், அதுக்கு எதுவும் ஊர் வரக்கூடாதுன்னு. அப்படி காப்பதோர் வில்லும் அம்பும் அது வச்சுட்டு இருக்கார், கையதோர் இறைச்சி பாரம். அவர் தினம் காலம்பரம் ஆனதும் சிவபெருமான ஃப்ரீயாக விடைபெற்று கொண்டு போய் ஒரு மானோ பன்னியோ எது கிடைக்கிறதோ அதை வேட்டையாடி அதை சுட்டு பக்குவப்படுத்தி அதை சுவைத்து பார்த்து எதெல்லாம் சரியாக இருக்குது டேஸ்ட் சரியாக இருக்கலாம் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு இலையில் துப்பி கொண்டு அப்படி அந்த கையில் அந்த இலையில் அந்த மாம்ச துண்டுகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார் அவர். அதான் சொல்கிறார் கையதோர் இறைச்சி பாரம் இல்லையா. ஒரு கையில் வில்லு வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில் அந்த இலையில் மாம்ச துண்டுகள்லாம் தூக்கின்னு வர்றார் சுவாமிக்கு கொடுக்கறதுக்காக. அப்புறம் தோற்பெரும் செருப்பு தொட்டு, தோற்பெரும் செருப்பு தொட்டுன்னா அவர் காலில் செருப்பு அணிஞ்சிருக்கிறார், அது தோளாலான சிறப்பு. தொடுதல் அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு, அணிதல்னு இந்த இடத்துல அர்த்தம், கட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா. கனை தொட்டான் அப்படிங்கிறோமே அப்படின்னா வில்லில் அம்பை பூட்டினான் அப்படிங்கிறோம். அது மாதிரி தொடுதல்னாக்க அப்படியே அட்டாச் பண்ணுறது, அது மாதிரி காலில் செருப்பை போட்டுக்கிறது. நம்ம போட்டுக்கிற செருப்பு மாதிரி ஸ்லிப் ஆன் ஸ்லிப் ஆஃப் இல்லை, அது வந்து வாரெலாம் வச்சு கட்டி இருக்கிற மாதிரி. ஏன்னா வேட்டையாட போகிறப்போ ஓடணும் இல்லையா, பிராணிகள் பின்னாடி ஓடணும், செருப்பெல்லாம் போட்டால் ஓட முடியாது, ஷூ மாதிரி போட்டால் தான் ஓட முடியும். அதான் சொல்கிற தோற்பெரும் செருப்பு தொட்டு அப்படி ஒரு செருப்பை கட்டிண்டு தூயவாய் கலசம் மாட்டு. அவர் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டார். அந்த நமக்கு அந்த வரலாறு பார்த்துருக்கோம். அவர் வந்து இந்த காடன் நாணன் அப்படின்னு அவருக்கு ரெண்டு அசிஸ்டண்ட் வந்து கூட வேட்டைக்கு வந்தப்போ, அப்போ முதல் முதல்ல அந்த பொன்முகலி ஆற்றை கடந்து மலையேறி அந்த காலத்தி அப்புறம் போய் பார்க்குறா குடுமித்தேவர் அப்படின்னு பெரிய பிராணத்தில் சொல்லுவார். அந்த குடுமித்தேவரை பார்க்குறப்போ அந்த குடுமித்தேவரோட மேலே சில பூக்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த காணன் நாடனும் காடனும் நாணனும் சொல்லுவேன், இது மாதிரி ஒரு வேதியர் வருவார், அவர் வந்து பூஜை பண்ணுறது நான் முன்னாடி அவன் அப்பாவோட வந்து பார்த்துருக்கேன். அவர் இது மாதிரி இந்த சுவாமி தலையில் வந்து தண்ணியை கொட்டுவார், அப்புறம் ஏதோ மந்திரம்லாம் ஏதோ முணுமுணுப்பார், அப்புறம் இது மாதிரி அவருக்கு ரெண்டு பூவை போடுவார், அப்புறம் அவருக்கு இது மாதிரி சோறு வைப்பார் அப்படின்லாம் தான் சொல்லிட்டு போகிறார். ஆஹா, இதெல்லாம் இவருக்கு பிடிக்கும் போல் இருக்கு. கண்ணப்ப நாயனார் முன்னாடி பார்த்தது கிடையாதே, குடும்பத்தவரை அவருக்கு எப்படி வழிபடுவான்னு தெரியாது. காடணும் நாணன்னு சொல்கிறது கேட்டு ஆஹா இப்படி தான் இவரை வழிபடணும், இதுதான் அவருக்கு பிடிக்கும் போல் இருக்கு, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ளத்துக்குள்ள எண்ணம் வந்து அவருக்கு தினம் இது மாதிரி உணவு, இவர் வேடர் இல்லையா, இவருக்கு இவருக்கு பிடித்த உணவு மாம்ச உணவு, அது இறைவனுக்கு பிடிக்கும்னு கொண்டுறார். அப்படி அந்த மாம்ச உணவெல்லாம் கொண்டு வந்து அது நான் பார்த்துருக்கோம். அவர் அங்கே கீழே போய் அந்த முதல் நாள் அன்னைக்கு அந்த வேட்டையாடின பன்னியோட மாம்சத்தையே சுட்டுக்கிட்டு அதை தின்னு பார்த்து நன்னா இருந்தா அந்த இலையில துப்பிண்டு, நன்னா இல்லைன்னா வெளியில துப்பிட்டு, அப்படி சிறந்த இறைச்சி துண்டுகள்லாம் கொண்டுறார் சுவாமிக்கு சாப்பிட்றதுக்குன்னு. அதெல்லாம் சொல்லி அப்ப தினம் அவர் அது உணவாச்சு. ஆனா இவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணமே, அதுக்கு என்ன பண்றது? அவர்கிட்ட வேட்டைக்கு வந்ததுனால அவர் கையில் அங்கே ஒன்றும் வாகா ஒன்றும் இல்லை. அதனால அவர் பெரிய பிராமணர் சொல்றபடி அவர் அந்த பொன்முகலி ஆற்றில் முழுகி வாய் நிறைய ஜலத்தை எடுத்துக்கும். நம்ம யானைகள்லாம் தும்பிக்கையில் ஜலத்தை கொண்டு வந்து திருவானை காவல அபிஷேகம் பண்ணதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இவர் வாயில ஜலத்தை எடுத்துக்கொண்டு வர வழியில் சில காட்டுப்பூக்கள் எல்லாம் பறிச்சு தன்னோட கொடையில் சொருகிட்டு தன் தலையில் சொருகிண்டு ஒரு கையில் வில்லு ஒரு கையில் மாமசம் எல்லாம் எடுத்துன்னு மேலே வந்து வாயில் இருக்கிற தண்ணியை வந்து சுவாமி மேலே துப்பி அபிஷேகம் பண்ணி தலையில் இருந்த மாம்சத்துண்டு அவருக்கு முன்னாடி வச்சு தலையில் இருந்த பூவை தூக்கி அவருக்கு போட்டு அப்படி அவர் அன்போட வழிபாடு செய்தார். அதான் சொல்றார், காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோற்பெருஞ் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி. அந்த தூயவாய் அவருடைய தூய்மையான வாயில ஜலத்தை கொண்டு வந்து அந்த வாயை கலசமாக கருதி அதுல ஜலத்தை கொண்டு வந்து அந்த ஜலத்தினால ஆட்டி ஆட்டுறதுனா அபிஷேகம் பண்றது. அப்படி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிறப்போ சுவாமி என்ன லீலை பண்ணார், தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக. சுவாமியோடைய தீப்பெரும் கண்கள், இந்த தீனா சுடர் இல்லையா, சுவாமிக்கு கண்கள் நமக்கு தெரியும், சூரியன் சந்திரன் அக்னி இது மூணு தான் சுவாமிக்கு மூணு கண்கள். அப்படிப்பட்ட சுடராகிய பெரிய கண்கள், தீவுடைய பெரிய கண்கள், அந்த கண்கள்லேருந்து செய்ய குருதி நீர் ஒழுக. குருதினா நமக்கு தெரியும் ரத்தம், செய்ய அப்படின்னாக்க சேப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம், சிவந்த அப்படின்னு அர்த்தம். சிவந்த குருதி நீர் அந்த ரத்த ஆறு அப்படி ஒழுகிறது, அதுல இந்த ரத்த வெள்ளம் ஒழுகிறது கண்லேருந்து. அப்படி ரத்தம் ஒழுகிறத கண்டதும் கண்ணப்பர் தன்னுடைய ஒரு கண்ணை பேத்து சுவாமியோட கண்ணில் வைக்கிறார், சுவாமிக்கு குணமாயிடுறது, ரத்தம் வடிகிறது நின்றுடுறது. இவர் ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறார், தன்னோட ஒரு கண்ணை பேத்து வச்சோமே அப்படிங்கிறத பற்றி அந்த வலி இலியெல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஆஹா, நம்ம சுவாமிக்கு கண்ணை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு அந்த ஒரு மகா சந்தோஷத்தில் குதிக்கிறார் அவர். அப்படி இருக்கிறப்ப சுவாமி இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தத்தை வழி விடுறான். இதை பார்த்ததும் இவருக்கு திடீர்னு மனசு பக்குங்கிறது, ஐயோ திருப்பி சுவாமிக்கு அடுத்த கண்ணிலே ரத்தம் வருது அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ள அவர் மனசில் தெரியுது, நம்ம தான் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோமே, இனிமே என்ன பிரச்சனை, சுவாமிக்கு இன்னொரு கண்ணில் ரத்தம் வழியிறது, எனக்கு இன்னொரு கண் இருக்கு, இதை வச்சு சரிப்படுத்திடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறார், அந்த கண்ணை பேக்க போறார். அப்போ இந்த கண்ணை பேத்தவனா சுவாமிக்கு எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியாம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக தன்னோட காலை தூக்கி சுவாமியோட முகத்துல அந்த ரத்தம் வடிகிற கண்ணுக்கு பக்கத்துல வச்சு ஒரு அம்பு எடுத்து தன்னோட கண்ணை பிடுங்க போறார் ரெண்டாவது கண்ணையும். அப்போ சுவாமியால தாங்க முடியல, இப்படிப்பட்ட அன்பை நம்ம இனிமே பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு டக்குன்னு அந்த திருமேனியிலேருந்து ஒரு கை வந்து கண்ணப்பரோட கையை பிடிச்சிட்டு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு மூணு தடவை சொல்றது. அது பெரிய புராணத்தில் பார்க்கலாம், சுவாமி அப்படி நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு மூணு தடவை சொல்றார். அப்படி சொல்லி கண்ணப்பருக்கு அருள் புரிந்து நீ என்னைக்கும் என்னுடைய வல்லப்பக்கத்தில் இரு அப்படின்னு அருள் புரிஞ்சு அவர் ஆட்கொள்கிறார். அது நம்ம பெரிய புராணத்தில் பார்த்துருக்கோம். அந்த விஷயத்த இங்க சொல்றார், தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார். தன்னுடைய கண்ணை கோத்து கோப்பதுனாக்கா அந்த வில் அம்பை போட்டு அப்படி பிடுங்கிறதுக்காக அப்படி கோக்கிறார், கண்ணுக்குள்ள அந்த அம்பை வைக்கிறார். அது வந்து ரெண்டாவது கண், ஏன்னா முதல் கண்ணை பிடுங்குறப்ப சுவாமி பாசன் இருந்தார், அப்ப தடுக்கல. அந்த முதல் கண்ணை வச்சு ரெண்டாவது கண்ணை பிடுங்க போற சமயத்துல தான் சுவாமி கையை பிடிச்சிக்கிறார். அதான் இதனால இந்த தன் கண் கோப்பதும் அப்படின்னா இந்த ரெண்டாவது கண்ணை பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணப்போ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார், அவன் கையை பிடிச்சிட்டாச்சு. சுவாமி வந்து கண்ணப்பரோட கையை பிடிச்சிட்டு அப்படின்னா கண்ணப்பர் எவ்வளவு சிறந்த நிலையில் இருக்காரு நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டத்தில் இருக்கிற சிவபெருமான். இதான் இந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். எட்டாம் பாடல், நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரைந்திர தெளி தன் மூக்கு சுற்று கனன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. இது மகாபலியுடைய முற்பிறப்பு வரலாற்றை சொல்கின்ற பாடல். இது நமக்கு மகாபலி தெரியும், பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார் அவர், அவருடைய வேள்விகள் அதெல்லாம் செஞ்சு அவர் பெரிய அவருடைய பக்தி நிலையெல்லாம் பார்த்து தேவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துருக்கு, தேவலோகத்தையும் இது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. அதனால அவர்கள்லாம் விஷ்ணுகிட்ட வேண்டி, விஷ்ணு வாமனனா வந்து மகாபலிகிட்ட 3 அடி மண் இறந்து, அப்புறம் திரிவிக்ரமனா வளர்ந்து 1 அடியால உலகத்தையும் பூவுலகையும் 1 அடியால வானுலகத்தையும் அளந்து 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்டப்போ மகாபலி என்னோட தலையில வைங்கன்னு சொல்ல அவரோட தலையில வைத்து அவரை பாதாளத்துக்கு அனுப்பிச்சார், பாதாளத்தில் இருக்கின்றார். அப்புறம் பின்னொரு நாளில் தேவலோகத்தெல்லாம் ஆழ்வார் அப்படின்னு வர கொடுக்குறார். எதுக்கு இந்த சொல்லவர்னா, இந்த மகாபலி சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னு சொல்ற பூர்வ ஜென்ம வரலாறு இந்த பாட்டில் வருது. நிறை மறை காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரு. இது மறைக்காடு தான் வேதாரண்யம் அனுபவத்தில் நிறை மறைக்காடு. அப்படி இந்த நிறைந்த மறை பூஜை பண்ண வேதாரண்யம், அப்படிப்பட்ட இந்த வேதாரண்யத்தில் கோவிலில் நீண்டு எரி தீபம் தன்னை, அப்படி நிறை ராத்திரி முழுக்க எரியும் தீபம். கோவில்களில் தீபம் வந்து அணைக்க மாட்டேன், அதில் இப்போ நடை சாத கோயிலில் ராத்திரி சாதத்துக்கு முன்னாடி அதில் தீபங்கள் எல்லாம் எண்ணெயை விட்டு தீபம் எரிஞ்சு ராத்திரி முழுக்க. அப்படி நீண்டு எரிகின்ற தீபம் தன்னை கரை நிறத்து எலி. கரை அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம், கரை நிறம்னா கருப்பு நிறம். அப்படி கரை நிறத்து எலி, அப்படியே அந்த கண்ணங்கரையில் இருக்கிற ஒரு எலி அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை சாப்பிட்றதுக்காக வந்தது. இந்த விளக்கில் எண்ணெய் நெய் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நம்ம நெய் அப்படின்னு தான் சொல்லுவோம், நெய்னா கொழுப்புன்னு அர்த்தம் பொதுவாக. அது இப்போ பால்லேருந்து எடுக்கிற நெய்யாக இருக்கலாம், இல்லை கொட்டைகள்லேருந்து எடுக்கிற நெய்யாக இருக்கலாம். இப்போ அந்த கொட்டைகள்லேருந்து எடுக்கிற நெய்யை வந்து நம்ம எண்ணெய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பார்க்க போனால் எள்ளுலேருந்து எடுக்கிற நெய் எண்ணெய், மற்றதெல்லாம் அந்தந்த நெய், கடலை நெய் அப்படி தான் சொல்லணும். கடலை எண்ணெய்ங்கிறோம், கடலை நெய் அப்படி தான் சொல்லணும். அப்புறம் இந்த எள்ளுலேருந்து எடுக்கிறது எண்ணெய், ஆனால் இப்போ அந்த எண்ணெய்ங்கிறது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறதுனால நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய்ன்னு இப்போ வந்துடுது. எனிவே எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கு. ராத்திரி கோயிலெலாம் சாத்தினதுக்கப்புறம் அங்கே யார் இருக்க மாட்டாளே, இருட்டில் எலிகள்லாம் நடமாடும், அங்கே இருக்கிற பழமோ பூவோ வடவர் அங்கே இருக்கிற பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு வரும் எலிகள்லாம். அப்படி வந்தப்போ ஒரு எலி அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை நெய்யை குடிக்கலாம் அப்படின்னு வருது. அப்படி வந்தப்போ அந்த விளக்கு அணைய தருவாயில் இருந்தது இல்லையா, விளக்கு எரிஞ்சிருந்தா கிட்டக்கு வந்திருக்காது, விளக்கு அணையிற தருவாயில் இருந்தது. அப்போ அது கிட்டக்கு வந்து அந்த எண்ணெயை குடிக்க போகிறப்போ அந்த ஆக்சிடென்டில் அதோட உடம்பில் அந்த திரி கொஞ்சமாக எரிஞ்சுட்டு இருக்கே, அணைய போகிற நிலையில் இருக்கிற இந்த திரி வந்து அவர் உடம்புல எங்கேயோ வால்லையோ எங்கேயோ பட்டுடுறது சுடுறது. அதுக்கு ஒன்று அதான் சொல்ல மூக்கு சுட்டுட, அதோட வந்தப்போ அதோட மூக்கில் அந்த திரி பக்கத்தில் பட்டு சுட்டு கொடுத்தது. உடனே அது தலை ஆட்டிருக்கு, அந்த ஓடி இருக்கு அந்த சூட்டில். அப்படி தலை ஆட்டினதும் அந்த திரியானது தூண்டப்பட்டு விட்டது. தூண்டுறது தான் தெரியும் இல்லையா, அப்படி விளக்கு வந்து திரியை தூண்டுறது தான், அப்படி கொஞ்சம் ஒஸ்தி விடுறது. விளக்கு அணையிற மாதிரி இருக்கிறப்ப அந்த திரியை தூண்டி விட்டா அது நன்னா எரியும். அது மாதிரி இந்த எலியோட மூக்கு வந்து சுட்டதும் அது அப்படி தலையை ஆட்டினதும் அந்த திரியானது தூண்டப்பட்டு விட்டது. அப்போ அந்த திரியை தூண்டி விட்டதுனால இது விளக்கு நன்னா எரிய ஆரம்பிச்சு விடுறது. இதுதான் அந்த எலி செய்த சிவத்தொண்டு. சிவன் கோயிலில் தீபத்தை நன்னா எரிய வச்சுது அந்த எலி. அது வேணும்னு பண்ணல, ஆக்சிடென்டெல்லாம் ஆயிருக்குது, ஆனால் அதற்கும் இறைவன் அருள் புரிந்தார் அப்படிங்கிறது அங்கே அர்த்தம். அப்படிப்பட்ட தற்செயலாக நடந்த தொண்டுக்கும் இறைவன் அருள் புரிந்து மகாபலியாக பிறந்து எல்லாம் பெருவாயாக அருள் புரிந்தார். அவர் தான் அந்த எலியோட மறுபிறவி தான் மகாபலி. அப்படி மகாபலியாக பிறந்து அந்த கதை நம்ம தெரியும், வாமனாவதரம் நடந்த கதைகள்லாம். அதனால் அவருக்கு நிறை கடல் மண்ணும் அப்படின்னா இந்த கடல் சூழப்பட்ட கடல் சூழ்ந்த இந்த பூவுலகமும், விண்ணும் விண்ணும்னா தேவலோகமும், நீண்ட வானுலகம் இல்லை விண் வானுலகம் ரெண்டும் தனித்தனியே சொல்கிறார், மற்ற மேலுலகங்கள் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் அப்படின்னா குறைவரன்னா நிறைய அள்ளி கொடுப்பார், குறுக்கை வீரட்டனார் இந்த குறுக்கை வீரட்டில் இருக்கிற சிவபெருமான் அடியவர்களுக்கு இப்படி வரங்களை வாரி தருவார் அப்படின்னு பொருள் நமக்கு. 9வது பாடல் அணங்குமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம்புல்லர் கருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கென்றும் குணங்களை கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே. இதுல சொல்ற அடியார் கணம்புல்லர் மூணாவது அடியில் வர்றார். ஸோ இதுல சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி, இது இறைவனுடைய தன்மை. ஆதிமூர்த்தி அவன்தான் எல்லாருக்கும் முதல் முற்பட்டவன், ஆதியாக இருக்கின்றவன், அப்படிப்பட்ட ஆதிமூர்த்தி அவன். அவன் அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி. அணங்கு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தெய்வ பெண்ணாகிய உமாதேவியை ஒரு பாகமாக அடக்கிய பெருமானவன், உமை ஒரு பங்கனவன். அவன் வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து. அவனை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்குகின்ற மருந்து அவன். மருந்துனாக்க முன்னாடி பார்த்துருக்கோம், அமுதம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு நோய் இருந்தால் நோய்க்கு மருந்து, அது நோயை தீர்க்கும். அப்படி அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று, நம்ம பிறவி பிணியை தீர்க்கின்ற அமுதம் அவன். சாவு இல்லாத பிறவாத இரவாத நிலையை தருவானவன். அதனால் அப்படி வணங்குபவர்களுக்கு அருள் செய்கின்ற மருந்தவன். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ வைத்தியசன் கோயில்லையும் அப்படி தான் சொல்கிறோமே, வைத்தியநாதர் தானே சுவாமி பேர் அங்கே. நல் அருந்தவத்த கணம்புல்லருக்கு அருள்கள் செய்து, நல்ல அரிய தவத்தை உடைய கணம்புல்லருக்கு அருள்கள் செய்தார். கடம்புலர் 63 நாயன்மார்கள் ஒருவர். இவர் சிவபக்தி மிகுந்தவர், நிறைய சிவத்தொண்டில் செய்து கொண்டிருந்தார், சிவநடியார்களுக்கு தொண்டு செய்வார். அப்படிலாம் பண்ணியிருந்தப்போ அவருக்கு வறுமையை வந்து அடைகின்றது காலப்போக்கில். அதுக்கப்புறம் இந்த வறிய நிலையில் நம்ம ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் போய் தொண்டு செய்யலாம்னு சிதம்பரத்துக்கு வர்றார். சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் பெரிய கோயில், அது நமக்கு தெரியும். சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் கோயில் இருக்குது, அது பெரிய கோவில். அது தவிர வேற சில கோயில்களும் உண்டு. இப்போ திருநீலகண்ட குயவனார் அருள் செய்தது அந்த இளமையாக்கினார் கோவில் அப்படின்னு உண்டு. அது மாதிரி இவர் அங்கே திருப்புலீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில், அந்த கோவிலில் இவர் விளக்கரிக்கிற திருத்தொண்டு செய்தார். நம்ம முன்னாடி பாட்டில் பார்த்தோம் இல்லையா, எப்படி அந்த சிவன் கோயிலில் விளக்கரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தொண்டு அப்படின்னு. அவர் அந்த கோயிலில் விளக்கரிக்கிறதுக்கு தொண்டு செய்வார். இவர் அதுக்கு வேணுங்கிற எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அது மாதிரிலாம். ஆனால் இவருக்கோ வறுமை. இவர் என்ன பண்ணுவார், கணம் புல் அப்படின்னு ஒரு புல், அந்த புல்லை போய் அறுத்து அதை கொண்டு வந்து கட்டி கொண்டு வந்து அதை விற்று அதுலேருந்து வர்ற பொருளில் எண்ணெயெல்லாம் வாங்கி சுவாமிக்கு விளக்கரிப்பார். இவர் இப்படி இந்த கணம் புல்லை அறுத்து விற்று தொண்டு செய்தனால இவருக்கு கணம் புல்லர் அப்படின்னு பேர் வந்தது. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆறுது, இவர் புல்லெல்லாம் அறுத்து கொண்டு வந்துட்டார், விற்கணுமே, தினம் அன்றாடம் இப்போ காட்டில் போய் இந்த புல்லெல்லாம் அறுத்துன்னு வர்றார், அறுத்துன்னு வந்து ஊரில் விற்றா தானே பொருள், அப்போ தானே சுவாமிக்கு எண்ணெய் வாங்கி கோயிலில் விளக்கரிக்கலாம். ஆனால் இவரோட அன்னைக்கு இவருக்கு விற்கலை. என்ன சிவனுடைய லீலை எது, இவர் கொண்டு வந்த புல் எங்கேயுமே விற்கலை. இவர் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா கையில் பொருள் இல்லை, நெய் வாங்கலையே கோயிலுக்கு விளக்கரிக்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார், சரி நம்ம இந்த கடம்புள்ளையே வச்சு தீபாவளி எரிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். அப்படி இந்த கணம்புல்லாம் கொண்டு வந்து விளக்கரிக்க பார்க்குறார், அது கொஞ்ச நேரம் தான் எரியுது, அதுக்குள்ளே எல்லாம் புல்லெல்லாம் தீந்து போயிடுறது. அப்போ பார்க்குற என்னடா இது, ராத்திரி முழுக்க விளக்கரியணும், ஆனால் விளக்கரிக்கிறதுக்கு நம்மள்ட்ட எண்ணெய் இல்லை பொருள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு. அப்போ சரி இப்படி இந்த விளக்கரிக்க கூட முடியாமல் நம்ம இருந்து என்ன பண்ண, நம்மளையே விளக்காரிப்போம் அப்படின்னு அவர் தன் தலையிலேயே தீய முட்டி தன்னையே விளக்காயிருச்சார். அவர் அப்படி பண்ணினதும் இறைவன் அவர் கருள் புரிந்தான். அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த ரெஃபரன்ஸ் இங்கே வருது. அருந்தவத்த கணம்புல்லருக்கு அருள்கள் செய்து அப்படின்னு, அந்த கணம்புல்லருக்கு அருள் செய்தார் இவர் அப்படின்னு. அப்படி பண்ண அவருக்கு அருள் பண்ண சிவருமான், காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும். காதலாம் அடியார்க்குன்ற காதல் அன்பு மிகுந்த அடியவர்களுக்கு என்னைக்கும் குணங்களை கொடுப்பர், நல்ல குணங்களை கொடுப்பார் அப்படிங்கிற. அதே மாதிரி இறைவனுக்கு எண்குணம் உண்டு. திருநாவுக்கரசர் அந்த மறுமாற்ற திருத்தாண்டத்தில் சொல்வார், எண்குளத்து உலோமே அப்படிம்பர். நாவார நம்பனையே பாடப்பெற்றோம்ங்கிற பாட்டில் கடைசியில் எண்குளத்து உலோமே அப்படிம்பர். அதாவது இறைவனுக்கு 8 குணங்கள் உண்டு, இறைவனுடைய 2.5 ஒன்றி நிற்கும் அடியார்களுக்கு அது 8 குணங்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம பொருள். அதனால் இது இறைவனுடைய எண்குணங்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை நேரடியாக நல்ல குணங்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். 10 பாடல், எடுத்தனன் எழிற் கையிலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலால் ஊன்ற அலறிப்போய் அவனும் விழுந்து விடுத்தனன் கைந்தரம்பால் வேதகீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்ற வாழ்நாள் குறுக்கைவி ரட்டனாரே. இது பதியத்தின் கடைசி பாடல். திருநாவுக்கரசர் பதியங்கள்ல கடைசி பாடல்ல ராவணனை பற்றிய ஒரு குறிப்பு வரும், அதான் இங்க சொல்ற. எடுத்தனன் எழுக்கையிலை இலங்கையர் மன்னன், ராவணன் இலங்கையர் மன்னனாகிய ராவணன் தன்னுடைய தேர் பறக்காம அங்கிருந்ததும் கோபிச்சு கொண்டு இந்த கைலைய மலைதானே நம்ம பறக்க முடியாம தடுக்கிறதுன்னு கைலை மலையை பேர் தெரிய போறான். அப்படி அந்த கைலே கைலாசத்தின் கீழே கைகள்லாம் ஊன்றி கைலாசத்தை பேத்தப்போ கைலாசம் ஆடுறது உமை நடுக்கிறா. அப்ப சிவபெருமான் புன்னகையை போத்து தன்னுடைய கால் கட்டவரில் அப்படி லேசாக ஊன்றுறார். ராவணன் அது கீழே நசுக்கப்படுறான். அதான் அங்க சொல்றார், எடுத்தன எழிர் கையிலை இலங்கையர் மன்னன். அப்படி கைலாசத்தை எடுத்த இலங்கை மன்னனாகிய ராவணன் மன்னன் தன்னை அந்த ராவணனை அடுத்தொரு விரலால் ஊன்ற அவனை ஒரு விரலால் ஊன்றினார் சிவருமன். அப்போ அவன் அள்ளிப்போய் அவனும் வீழ்ந்து விடுத்தனன். அப்படின்னா அவன் அந்த துடி துடிச்சு போயிட்டான். தெரியல, ஒரு நம்ம ஒரு திடீர்னு நம்ம நடக்கிறப்ப ஒரு கல்லில் போய் கால் இடிச்சு விடுத்தனாக்க நமக்கு என்னமா வலிக்கிறது, எப்படி கத்துறோம் இல்லையா? இல்லை கதவு சமையல கதவு சாத்துறப்ப வரல அந்த இடுக்கல மாட்டிருந்தா நம்ம எப்படி கத்துறோம்? கைலாசம் கீழே ராவணனோட கைகள்லாம் மாட்டுது, அப்போ அவன் எப்படி கத்திருப்பான்? அதான் சொல்ற, அலறிப்போய் அவனும் விழுந்து விடுத்தனன். அவனுடைய கைலாசத்தை தூக்குற முயற்சியை கைவிட்டான். அப்புறம் கையில மாட்டின்னு இருக்க மலை கீழே அவனால் போக முடியாது. பல காலம் அங்கே துடிச்சுட்டு இருக்கான் வெளியில் அழுதுண்டு. அப்போ ஒரு முனிவர் அவனுக்கு இவனை பாடு உனக்கு அருள் விரிவார்னு சொல்லி உபதேசிக்கிறார். உடனே அவன் தன்னுடைய தலைகளில் ஒன்றை கிள்ளி தன்னுடைய கைகளில் ஒன்றை உடைச்சி அது ரெண்டையும் பொருத்தி அந்த கையில் இருக்கிற நரம்பியை தந்திகளாக கொண்டு வீணையாக்கி வீணை வாசிக்கிறான். அப்படி அவன் வீணை வாசித்து இறைவனுடைய புகழை பாடுறான். அப்போ இறைவன் அவனுக்கு இறங்கி அருள் புரிந்தார். அதான் சொல்கிறாங்க, கைந்தரம்பால் வேத கீதங்கள் பாட. அவன் கையில் அந்த தலையை கிள்ளி கையை பொருத்தி அது கையில் இருக்கிற நரம்புகளால் இசை எழுப்பி சாமகானம் பாடினான். வேத கீதங்கள் பாட சாமகானம் பாடினான். அப்படி அதை அவன் பாடி வழிபடுறதை கேட்டு இறைவன் அவனுக்கு இறங்கி அருள் புரிந்து கொடுத்தனர் கொற்ற வாழ்நாள். அவனுக்கு கொற்ற வாழ் நாள், கொற்றம்னாக்க வெற்றின்னு அர்த்தம். கொற்ற வாழ்னா வெற்றியுடைய வாழ், நாள் அப்படின்னா ஆயுள். சிவபெருமான் அவனுக்கு வாழும் ஆயுளும் கொடுத்தார். சிவபெருமான் அவனுக்கு மூணு விஷயங்கள் கொடுத்தார். அவனுக்கு ராவணன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தார். ராவணன் அப்படின்னா அழுதவன் அர்த்தம். ராவணம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொன்னா அழுகைன்னு அர்த்தம். ராவணன்னா அழுதவன் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி அவனுக்கு தசக்ரீவன் தசமுகன் அப்படின்னு பேர். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இறைவன் வந்து ராவணன் அவன் பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால அவனுக்கு ராவணனுங்கிற பேர் வந்தது. அப்புறம் கொற்ற வாழ், அவனுக்கு சந்திரஹாசம் அப்படின்னு ஒரு வாழ் கொடுத்தார். அப்புறம் நாள் கொடுத்தார், நாள்னா நீர் ஆயுள் கொடுத்தார் இல்லையா. முக்கோடி நாள் அப்படின்னு வேற ஒரு தேவார பதிகத்தில் வரும், சம்பந்தர் தேவாரத்தில் வைத்தியசன் கோயில் பதிகத்தில் வரும். முக்கோடி நாள் கோடி வாழ்நாளது உடையானை அப்படின்னு வரும். எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புண்ணுன்ற பொருளைத்தான் புள்ளிருக்கு வேலுவரன் அந்த பாட்டில் வரும். எதுக்கு சொல்ல வரனா அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்தார் சிவருமன். அதுதான் கொடுத்தனர் கொற்ற வாழ் நாள், அந்த மூணில் ரெண்டு சொல்றார் இங்க திருநாவுக்கரசர். அப்படிப்பட்டவர் குறுக்கை வீரட்டனர். இந்த குறுக்கை வீரட்டில் இருக்கிற சிவருமான் அப்படி அருள் புரிவார் அப்படிங்கிறார். அதனால இந்த பாட்டு பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வித அடியாருக்கு இல்லை ஒரு பக்தருக்கு எப்படி அருள் பெறந்தார் சிவருமான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவர் இந்த திருக்குறுக்கையில் இருக்க ஈரட்டத்தில் இருக்கிற பெருமான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற பதிகத்தை இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்கும். திருச்சிற்றம்பலம்.